إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر، يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار. لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره. والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار، وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار، وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹின் திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளே தங்களுடைய வாழ்க்கையில் முற்று முழுதாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிரிங்கள், தபா தாபிரிங்கள், மேலும் கியாமநாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் மாளிகையில் குழுமையிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன கட்டளைகள் எல்லாம் பிறப்பித்திருக்கிறானோ அவைகளையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியான விஷயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தகர்ந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு வஃபியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, ஒரு மார்க்கம் உண்மையானதாகவும் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் அந்த மார்க்கத்தின் மீது உறுதியானவர்களாகவும் இருக்கக்கூடிய நேரத்திலே, அந்த மார்க்கத்திற்கும் அதனை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் எதிராக அவர்களுடைய விரோதிகளிடத்திலே இருந்து பலவிதமான அச்சுறுத்தல்களும் சதித்திட்டங்களும் முடுக்கிவிடப்படுவதென்பது ஒரு வரலாற்று உண்மையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அந்த மார்க்கத்துடைய எதிரிகளிடத்திலே இருந்து பலவிதமான அச்சுறுத்தல்களுக்கும் சதித்திட்டங்களுக்கும் முகம் கொடுத்து வந்திருப்பதனை வரலாற்றின் ஏடுகளிலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களுடைய பகிரங்க விரோதிகளாக யூதர்களை அல்லாஹ் எங்களுக்கு இனம் காட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது: லதஜிதன்ன அஷத்தன்னாஸி அதாவதன் லில்லதீன ஆமனுல் யஹூத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லிம்களுடைய மூமின்களுடைய பரம வைரிகளாக பகிரங்க விரோதிகளாக யூதர்களை நீங்கள் காண்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த அளவுக்கு முஸ்லிம்களை ஒழித்து கட்ட வேண்டும், இஸ்லாம் என்ற மார்க்கத்தை இந்த உலகத்தின் மேற்பரப்பிலே இருந்து துடை தெரிந்து விட வேண்டும் என்பதற்காக ராணுவ ரீதியாகவும் சிந்தனா ரீதியாகவும் பலவிதமான படையெடுப்புகளை இந்த யூதர்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்திலும் நபி அவர்களை கொலை செய்வதற்காக சஹாபாக்களை தீர்த்து கட்டுவதற்காக ஒற்றுமையோடும் ஒருமைப்பாட்டோடும் வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவுகளையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக பகிரங்கமான அமைப்புகளில் பலவிதமான படையெடுப்புகளை இந்த யூதர்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது மறைமுகமாக பின்னணியிலே இருந்து கொண்டு குறைசி காதிர்களையும் அரபு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஏனைய அரேபிய கோத்திரங்களையும் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிடக்கூடியவர்களாகவும் இந்த யூதர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். யூதர்களுடைய இப்படியான அடாவடித்தனங்களின் மூலமாக, யூதர்களுடைய இப்படியான சதித்திட்டங்களின் மூலமாக ஆத்திரமடைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு எதிராக பல கட்டங்களை கொண்ட நடவடிக்கை தொடரை மேற்கொள்கிறார்கள். யூத சமூகத்தை அடிமைப்படுத்த வேண்டும், அவர்களை அடக்க வேண்டும், அவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கைகளை நபி அவர்கள் மேற்கொள்ளவில்லை. மாற்றமாக என்னை நம்பி இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்துடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும், மதீனமா நகருடைய அமைதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக இப்படியான நடவடிக்கை தொடரை நபி அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அந்த வகையில் இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம், ஹிஜ்ரி 2 ஆண்டிலே பத்ர் யுத்தத்தின் பின்னால் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த பனு கைனுகா என்ற யூத கூட்டத்தினரை மதீனாவை விட்டு நபி அவர்கள் நாடு கடத்துகிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக ஹிஜ்ரி 4 ஆண்டிலே மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த இன்னொரு யூத கூட்டமான பனு நலீர் என்ற யூத கூட்டத்தினரை மதீனாவை விட்டு நபி அவர்கள் விரட்டி அடிக்கிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக ஹிஜ்ரி 5 ஆண்டிலே மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த இன்னொரு யூத கூட்டமான பனு குறைலா என்ற யூத கோத்திரத்தினரை நபி அவர்கள் கைது செய்து அவர்களிடையே வயதுக்கு வந்த 600 மேற்பட்ட ஆண்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக ஹிஜ்ரி 7 ஆண்டிலே கைபர் என்ற பிரதேசத்தில் பெரும் செல்வாக்கோடும் செல்வ செழிப்போடும் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுடைய கோட்டைகளையும் குடியேற்றங்களையும் நபி அவர்கள் ஆக்கிரமித்து அவர்களை முற்றுகையிட்டு யூதர்களுடைய ஆணவத்தையும் அடாவடித்தனத்தையும் நபி அவர்கள் அடக்கி காட்டுகிறார்கள். யூதர்களுடைய அனைத்து விதமான சதித்திட்டங்களுக்கும் நபி அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யூதர்களுக்கு எதிராக இப்படியான நடவடிக்கை தொடரை மேற்கொண்ட நபி அவர்கள் தன்னுடைய நடவடிக்கையின் இறுதிக்கட்ட நடவடிக்கையை சஹாபாக்களுடைய கைகளிலே நபி அவர்கள் ஒப்படைக்கிறார்கள். சஹியான ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு முன்னால் தன்னுடைய கடைசி நேரத்திலே சஹாபாக்களுடைய கைகளில் முக்கியமான ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைக்கிறார்கள். அதிலே ஒன்றாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், அக்ரிஜுல் யஹூத வல் நஸாரா மின் ஜஸீரத்தில் அரப், இந்த ஹிஜாஸுடைய பிரதேசத்திலே இருந்து மக்காவையும் மதீனாவையும் தாயிபையும் ஜிந்தாவையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஹிஜாஸ் என்ற இந்த மாகாணத்தை விட்டும் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் வெளியேற்றிவிட வேண்டும் என்ற சவால் மிக்க அந்த பொறுப்பை சஹாபாக்களுடைய கைகளிலே நபி அவர்கள் ஒப்படைக்கிறார்கள். அந்த வகையில் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஹிஜ்ரி 20 ஆண்டிலே அந்த அரேபிய தீபகற்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜசீரத்துல் அரபியா என்று சொல்லப்படக்கூடிய ஹிஜாஸுடைய மாநிலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களை எல்லாம் ஹஜ்ரத் உமர் அவர்கள் நாடு கடத்துகிறார்கள், அவர்களை விரட்டி அடிக்கிறார்கள். இந்த நேரத்திலே யூதர்கள் யோசிக்கிறார்கள், இந்த உலகத்திலே இஸ்லாம் என்ற மார்க்கம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னால் இந்த நபியவர்களும் இவருடைய தோழர்களும் இந்த மண்ணிலே கால் ஊன்றுவதற்கு முன்னால் இந்த அரேபிய நாட்டிலே பெரும் செல்வாக்கோடும் செல்வ செழிப்போடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம், இந்த மண்ணிலே எப்பொழுது இந்த மார்க்கம் அறிமுகம் செய்யப்பட்டதோ, இந்த நபி அவர்களும் அவருடைய தோழர்களும் எப்பொழுது காலூன்று ஆரம்பித்தார்களோ, அந்த தினத்திலே இருந்து பலவிதமான அமைப்புகளில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாடு கடத்தப்பட்டிருக்கிறோம், பிறந்த மண்ணை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம், விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே யூதர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் எந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எந்த பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த முஸ்லிம்களை நாங்கள் நிம்மதியாக வாழவிடக் கூடாது, இந்த மார்க்கத்தை உலகத்தில் எந்த பகுதியிலும் தலையிலிருந்து வளரவிடக் கூடாது என்ற வைராக்கியம் யூதர்களுடைய உள்ளங்களிலே வேரூன்ற ஆரம்பிக்கிறது. என்றாலும் யூதர்கள் யோசிக்கிறார்கள், அவர்கள் தந்திரம் மிக்கவர்கள், மேற்கொண்டும் யோசிக்கிறார்கள். இது உமர் இப்னுல் கத்தாபுடைய ஆட்சி காலமாக இருக்கிறது. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலமாக இருக்கிறது. இந்த காலத்திலே பல சாம்ராஜ்யங்களை முஸ்லிம்கள் வீழ்த்தி இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் பல நாடுகளை வெற்றி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் முஸ்லிம்கள் என்றால் பயப்படும் நிலைமையை உலகத்திலே சஹாபாக்கள் உருவாக்கி காட்டினார்கள். அந்த அளவுக்கு மிக பெரும் ராணுவ பலம், பொருளாதார பலம், ஆள் பலம், அரசியல் பலம் என எல்லாவிதமான பலங்களையும் சஹாபாக்கள் கைகளிலே வைத்திருக்கிறார்கள் என்று யூதர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக சஹாபாக்களிடத்திலே காணப்பட்ட பலம் என்னவென்றால், சஹாபாக்களிடத்திலே காணப்பட்ட பலம் என்னவென்றால், அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவர்களாக, யகீனுடையவர்களாக, ஈமானுடையவர்களாக, ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்தவர்களாக அந்த சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த யகீன் என்ற பலத்தின் மூலமாக, ஈமான் என்ற சக்தியின் மூலமாக உலகத்தின் மிக பெரும் சக்தியாக அந்த காலத்திலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்றாலும் யூதர்களும் அந்நியர்களும் முஸ்லிம்களுடைய வெற்றிக்கான அடிப்படை காரணம் இவர்களுடைய ராணுவ பலம் என்றும், இவர்களுடைய ஆயுத பலம் என்றும் அந்நியர்கள் நோக்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, உண்மையில் அந்த காலத்திலே முஸ்லிம்களிடத்தில் மிக பெரும் ராணுவ பலமும் இருந்தது, முஸ்லிம்களிடத்திலே மிக பெரும் ஆயுத பலமும் காணப்பட்டது. சஹாபாக்களுடைய வீரர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், அரபு நாட்டின் வீர சிங்கங்கள், இரும்பு மனிதர்கள், வீரத்திலும் விவேகத்திலும் பார்க்கப்பட்டவர்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய காலித் இப்னு வலீத், சாதி இப்னு அபி வக்காஸ், அல் முஸன்னப் இப்னு ஹாரிஸா, அபு உபைதா, அம்ர் இப்னு அஸ், இக்ரிமா, அல் பரா இப்னு மாலிக், அல் நுமான் இப்னு முக்கர்ரின், அல் முகைரத் இப்னு ஷோபா போன்ற மாவீரர்கள் ரலியல்லாஹு அன்ஹும், இப்படியான மாவீரர்கள் இஸ்லாமிய ராணுவத்தின் படைத்தளபதிகளாக இருக்கிறார்கள். யூதர்கள் பார்க்கிறார்கள், இவ்வளவு மிக பெரும் ராணுவ பலத்தை, ஆயுத பலத்தை தங்களது கைகளிலே வைத்திருக்கும் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக ராணுவ ரீதியான படையெடுப்பை மேற்கொண்டு இவர்களை எங்களால் வெற்றி கொள்ள முடியாது, இவர்களை எங்களால் வீழ்த்த முடியாது, எனவே இந்த முஸ்லிம்களை நாங்கள் வீழ்த்த வேண்டும் என்றால், இவர்களை நாங்கள் ஓரம் கட்ட வேண்டும் என்றால், இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக சிந்தனா ரீதியான படையெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு யூதர்கள் வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த காலத்திலே இருந்த சஹாபாக்களுடைய வீரத்தை பற்றி முழு உலகமும் கேட்டு பயந்து கொண்டிருந்த காலம். இமாம் ஹாஃபிஸ் இப்னு கஸீர் அவர்கள் கூட தன்னுடைய அல் விதாயா வல் நிஹாயா என்ற கிதாபில் அவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எழுதுகிறார்கள், காயிதுன் லம் யுஹர் ஃபி ஜாஹிலியத்தின் வலா ஃபி இஸ்லாம், இஸ்லாத்திற்கு முற்பட்ட காலமாக இருந்தாலும், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் பிற்பட்ட காலமாக இருந்தாலும், இந்த காலித் இப்னு வலீத் தளபதி பொறுப்பை ஏற்றிருந்த எந்த படையிலும் அவர் தோல்வி கண்ட கிடையாது. அந்த அளவுக்கு மாவீரராக அந்த சஹாபி காணப்பட்டார். நபி அவர்கள் கூட முஸ்லிம்களுக்கு எதிராக, காபிர்களுக்கு எதிராக அல்லாஹ் உறுதியிருக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு வாளாக இந்த ஆலிஜிபின் வழி இருக்கிறார் என்று நபி அவர்கள் கூட அந்த சஹாபியுடைய வீரத்தை பாராட்டி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் இந்த வீரர்களை நாங்கள் மறந்துவிட்டோம், இவர்களுடைய வரலாற்றை பற்றி எங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்திலே எங்களுடைய பாட விதானங்களிலும் உலகத்துடைய வரலாற்றின் வீரர்களாக நாங்கள் வேறு யார் யாரையோ நாங்கள் மனக்கண்களிலே நிறுத்திக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் மகா அலெக்சாண்டரையும் ஜூலியர் சீசரையும் நெப்போலியனையும் உலகத்தின் மா வீரர்களாக நாங்கள் படித்து வைத்திருக்கிறோம். அந்நியர்களுடைய நூல்கள் இவர்களை வீரர்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. சஹாபாக்களுடைய வீரத்தை நாங்கள் மறந்தவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்க வேண்டும் என்பதற்காக மிக பெரும் சாதனைகளை மேற்கொண்ட வீரர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யூதர்கள் இந்த உண்மையை கண்டுகொண்டார்கள். இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக ராணுவ ரீதியான படையெடுப்பை எங்களால் மேற்கொண்டு இவர்களை வீழ்த்த முடியாது. உலகத்தின் சூப்பர் பவராக மிக பெரும் சக்தியாக இவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். பல வருடங்களுடைய திட்டங்களை யூதர்கள் வகுக்கிறார்கள், தீட்டுகிறார்கள். இன்றும் நாங்கள் உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 50 வருடங்களுக்கு முன்னால், 40 வருடங்களுக்கு முன்னால் யூதர்கள் வகுத்த திட்டங்கள் இன்று உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அந்த வகையில் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய ஆட்சி காலத்திலே அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற யூதன் தன்னுடைய நூற்றுக்கணக்கான தோழர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். இவர்கள் வெளிரங்கத்திலே களிமா சொன்னவர்களாக, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, முஸ்லீம்களாக தங்களை அவர்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டாலும் இவர்களுடைய உள்நோக்கம் என்னவென்றால், நாங்கள் களிமா சொன்னவர்களாக முஸ்லீம்களாக எங்களை காட்டிக்கொண்டு இந்த மார்க்கத்தை வேறறுக்க வேண்டும், முஸ்லீம்களை ஒழித்து கட்ட வேண்டும், இந்த சமூகத்தில் காணப்படும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் குலைக்க வேண்டும், மார்க்க விவகாரங்களில் மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக இவர்களை மாற்ற வேண்டும் என்பதைத்தான் அந்த யூதர்கள் குறிக்கோளாக தங்களது லட்சியமாக கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக, இந்த மார்க்கத்திற்கு எதிராக 2 அடிப்படைகளில் தங்களது சதித்திட்டங்களை அவர்கள் முடுக்கிவிட ஆரம்பிக்கிறார்கள். முதலாவது என்னவென்றால், மார்க்க விவகாரங்களிலே முஸ்லிம்களை குழப்ப வேண்டும். இரண்டாவது, முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை குலைக்க வேண்டும். இந்த 2 அடிப்படைகளில் முஸ்லிம்களுக்கு எதிராக, இந்த மார்க்கத்திற்கு எதிராக யூதர்கள் தங்களது வலைகளை பின்ன ஆரம்பிக்கிறார்கள். இதிலே முதலாவதாக மார்க்க விவகாரங்களில் முஸ்லிம்களை குழப்ப வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தின் சட்டங்களை பிரச்சினைக்குரியவைகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த யூதர்கள் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் தங்களுடைய கைகளிலே ஏந்திக் கொண்டு விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஆயத்துக்கு இப்படியும் விளக்கம் சொல்லலாம், இப்படியும் அர்த்தம் கற்பிக்கலாம் என்று அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அந்த யூதர்கள் புது புது வியாக்கியானங்களை எல்லாம், விளக்கங்களை எல்லாம், தத்துவங்களை எல்லாம், கோட்பாடுகளை எல்லாம் அந்த யூதர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நிறைய உதாரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் சுருக்கமாக விளங்க வேண்டியது என்னவென்றால், யூதர்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் புது புது அர்த்தங்களை எல்லாம் அவர்கள் கற்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படியும் விளக்கம் சொல்லலாம், இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். நபி அவர்கள் விளங்கப்படுத்திய முறை அது இருக்கட்டும், சஹாபாக்கள் விளங்கிய முறை அது இருக்கட்டும், ஆனால் இப்படியும் விளக்கம் சொல்லலாம் அல்லவா என்ற யூதர்கள் தங்களது சிந்தனைகளையும் தங்களது கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் விளக்கம் என்ற பெயரிலே அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அவர்கள் கற்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மார்க்க விளக்கம் இல்லாத ஆழமாக அல் குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்காத பாமர மக்கள் யூதர்களுடைய இந்த வலைகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த விளக்கமும் நியாயமாகத்தான் இருக்கிறது, இதனையும் எங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா. எடுத்ததற்கெல்லாம் அல் குர்ஆனை ஆதாரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எடுத்ததற்கெல்லாம் ஹதீஸ்களை ஆதாரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மதீனாவை விட்டும் மக்காவை விட்டும் தூரமான நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பாமர முஸ்லிம்களுடைய மூளைகள் யூதர்களுடைய கருத்துக்களின் மூலம் சலவை செய்யப்பட ஆரம்பிக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை ஆதாரமாக காட்டுவதோ, ஹதீஸ்களை ஆதாரமாக காட்டுவதோ எந்த கருத்துக்கு எடுத்தாலும் அல் குர்ஆனிலே இருந்து பெறப்பட்ட விளக்கம் என்பதாக, ஹதீஸிலே இருந்து பெறப்பட்ட விளக்கம் என்பதாக சொல்வது மாத்திரம் போதாது. இந்த விளக்கம் சஹாபாக்கள் விளங்கிய முறையின் அடிப்படையில் இருக்கிறதா? நபியவர்கள் விளங்க வைத்த முறையின் அடிப்படையில் இருக்கிறதா? முன்னோர்கள் விளங்கிய முறையில் இருக்கிறதா என்பதனையும் பார்க்க வேண்டும். யூதர்கள் இதற்கு மாற்றமாக சொல்ல ஆரம்பித்தார்கள். நபியவர்களுடைய விளக்கம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய நடைமுறை இவைகளெல்லாம் இருக்கட்டும், இப்படியும் விளக்கம் சொல்லலாம் என்ற யூதர்கள் விளக்கங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இதன் காரணமாக மார்க்க விவகாரங்களில் முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக ஒருவிதமான பிரச்சனை கூடிய தளம்பல் நிலை முஸ்லிம்களுக்கு மத்தியில் உருவாக ஆரம்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, இதற்கு அடுத்ததாக முஸ்லிம்களுக்கு எதிராக யூதர்களுடைய இரண்டாவது அடிப்படை என்னவென்றால், இந்த முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை குலைக்க வேண்டும். இதற்காக யூதர்கள் அரசியல் துறையை கையிலே எடுக்கிறார்கள். அரசியல் துறையில் போட்டி மனப்பான்மை உடையவர்களாக முஸ்லிம்களை மாற்ற வேண்டும். அரசியலுக்காக மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக கட்சிகளாக, குழுக்களாக, இயக்கங்களாக இவர்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காக அரசியலை யூதர்கள் மையப்படுத்துகிறார்கள். அதற்காக ஒரு கருத்தை சொல்கிறார்கள். நபியவர்களுடைய காலத்திலே இஸ்லாமிய ஆட்சி நபியவர்களுடைய கைகளிலே இருந்தது. சுருக்கமாக சொல்கிறேன், நபியவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் ஆட்சிக்கு தகுதியானவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இதற்கு மாற்றமாக இந்த அபூபக்கரும், இந்த உமரும், உஸ்மானும் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த மூன்று பதவி வெறியர்களும், நவூது பில்லாஹி மின்ஹா, அந்த யூதர்களை சொல்கிறார்கள், இந்த மூன்று பதவி வரியர்களும் ஆட்சியை தங்களுக்கு எடுத்துக் கொண்டார்கள் பதவி மோகத்தின் காரணமாக, அரசியல் பிரியத்தின் காரணமாக என்று யூதர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த கருத்தையும் பாமர முஸ்லிம்கள் ஏற்றுக் கொள்கிறார்கள். ஏற்றுக் கொண்டது மட்டுமல்ல, அன்றைய ஹலீஃபாவாக இருந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய கிலாபத்துக்கு எதிராக அவர்கள் புரட்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். கிளர்ச்சிக்காரர்களாக மாற்றம் பெறுகிறார்கள். அவர்கள் பக்ராவிலே இருந்தும், கூஃபாவிலே இருந்தும், எகிப்திலே இருந்தும் மதீனாவை முற்றுகையிட வருகிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இரண்டு கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுக்கு முன்னால் இரண்டு ஆப்ஷன்களை முன்வைக்கிறார்கள். முதலாவது என்னவென்றால், உங்களுக்கு உயிர் வாழ ஆசை இருக்கும் என்றால் உடனடியாக கிலாபத்தை நீங்கள் விட்டு தர வேண்டும், உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி இல்லை, உங்களுக்கு கிலாபத் வேண்டும் என்றால் உயிரை விட வேண்டும். இந்த இரண்டில் ஒன்று நடக்கத்தான் போகிறது என்று அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மதீனாவை முற்றுகையிடுகிறார்கள். கலீபாவுக்கு எதிராக அவர்கள் போர் கொடி உயர்த்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, என்றாலும் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். கிலாபத்தை என்னால் விட்டு தர முடியாது, இந்த தலைமைத்துவத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், பதவி மோகத்தின் காரணமாக அல்ல. என்னுடைய நபியவர்கள் ஒரு நாள் தடவை என்னை பார்த்து சொன்னார்கள், ஏ உஸ்மான், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே முஸ்லிம் சமூகத்தின் தலைமைத்துவம் உங்களது கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் ஒரு சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீங்கள் பதவி விலக வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை முன்வைப்பார்கள். நீங்கள் சகிதாக்கப்பட்டாலும், கொல்லப்பட்டாலும் கிலாபத்தை விட்டுக் கொடுக்க கூடாது என்று நபியவர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே நான் இதே நிலைமையில் நான் கொல்லப்படுவேன், இதனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். ஆனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்களுடைய சித்தாந்தங்களின் மூலம், யூதர்களுடைய கொள்கைகளின் மூலம் மூளைகள் குழப்பப்பட்டவர்கள், மூளைகள் கழுவப்பட்டவர்கள் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை அவருடைய வீட்டுக்கு உள்ளே மதீனா முனவ்வராவிலே அநியாயமாக படுகொலை செய்கிறார்கள். ஹிஜ்ரி 35 ஆண்டிலே இஸ்லாமிய வரலாற்றில் இந்த அசம்பாவிதம் நடக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 35 ஆண்டு வரைக்கும் இஸ்லாமிய நாகரீகத்தை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வடிகிறது, எங்களுக்கு மெய் சிலிருக்கிறது, உள்ளத்திலே சந்தோஷம் உண்டாகிறது, மனதிலே பூரிப்பு ஏற்படுகிறது. நாளுக்கு நாள் இந்த மார்க்கம் வளர்ச்சி பாதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் நாடுகளை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கம் வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்தது. ஆனால் எப்பொழுது ஹிஜ்ரி 35 ஆண்டிலே முஸ்லிம்களுடைய கலீபா அதே முஸ்லிம்களுடைய கைகளின் மூலம் படுகொலை செய்யப்படுகிறாரோ, அந்த தினத்திலே இருந்து இஸ்லாமிய வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் புரட்டப்பட ஆரம்பிக்கின்றன. முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக, இயக்கங்களாக, பிரிவுகளாக, கட்சிகளாக முஸ்லிம்கள் மாற்றம் பெற்று தங்களுக்கு மத்தியில் மோதிக்கொள்ளும் நிலைமை உருவாக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் மாறினார்கள் என்பதல்ல, ஒவ்வொரு தரப்பினரோடும் யூதர்கள் இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக தங்களை காட்டிக்கொண்ட யூதர்கள் ஒவ்வொரு தரப்போடும் இருந்து முஸ்லிம்களை குழப்பிக் கொண்டே இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு அடிப்படைகளில் இந்த மார்க்கத்தை வீழ்த்துவதற்காக யூதர்கள் சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். இந்த வரலாற்றிலே இருந்து நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், கண்ணியமானவர்களே, நாங்கள் படிக்க வேண்டிய படிப்பினை என்னவென்றால், எங்களுக்கு அல் குரானையும் ஹதீஸையும் நாங்கள் பின்பற்றும் பொழுது அந்த குரானையும் ஹதீஸையும் சஹாபாக்களுடைய அணுகுமுறையின் அடிப்படையில் நாங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த அடிப்படையை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் மார்க்கத்தை குழப்பக்கூடியவர்கள், முஸ்லிம்களுடைய சிந்தனைகளை எல்லாம் சிதறிவிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதாரமாக பகவத்கீதையோ பைபிளையோ ஆதாரமாக முன்வைக்க மாட்டார்கள். மூச்சுக்கு மூச்சு புகாரி என்பார்கள், வார்த்தைக்கு வார்த்தையை குரான் என்பார்கள். குரானை ஆதாரமாக காட்டுவது மாத்திரம் போதாது, புகாரியை மாத்திரம் ஆதாரமாக காண்பிப்பது போதாது. இந்த விளக்கம் சஹாபாக்களுடைய அணுகுமுறைக்கு உட்பட்டிருக்கிறதா என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும். முன்னோர்களுடைய அணுகுமுறையின் அடிப்படையில் இந்த கருத்து இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, விரும்பியவர்கள் எல்லாம் குரானுக்கு விளக்கம் சொல்லலாம், விரும்பியவர்கள் எல்லாம் ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லலாம். ஆனால் அந்த விளக்கத்தையும் வியாக்கியானத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சஹாபாக்களுடைய அணுகுமுறைக்கு ஏற்றதாக அந்த கருத்துக்கள் இருக்க வேண்டும். அந்த தாபியீன்கள் இந்த குரானையும் ஹதீஸையும் எப்படி அணுகினார்களோ அந்த அணுகுமுறையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதனை மார்க்கமாக, குரானுடைய விளக்கமாக, ஹதீஸ்களுடைய அர்த்தமாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய, புகாரி என்றும் முஸ்லிம் என்றும் அல் குரான் என்றும் ஹதீஸுடைய இலக்கங்களை எல்லாம் ஆயத்துடைய நம்பர்களை எல்லாம் மேற்கோள் காட்டுவதன் மூலமாக அது குரானுடைய விளக்கமாக மாறிவிட மாட்டாது. இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதற்கு அடுத்ததாக இந்த வரலாற்று பகுதியில் இருந்து நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டிய அடுத்த படிப்பினை என்னவென்றால், நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த காலகட்டத்திலும் நாங்கள் ஒரு நாட்டிலே பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஒரு நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எமது சமூகத்தின் ஒற்றுமையை நாங்கள் இழந்துவிடக் கூடாது, சமூகத்தின் ஒருமைப்பாட்டை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. சஹாபாக்கள் உலகத்திலே வெற்றி கொடி நாட்டினார்கள், உலகத்தின் மிக பெரும் சக்தியாக மாறினார்கள். ஒற்றுமை என்ற பலத்தின் மூலமாக இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் ஒற்றுமையை நாங்கள் இழந்து விட்டோம். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அரபு நாடுகளில் நாங்கள் பார்க்கிறோம், அரபு நாடுகள் ரணக்களமாக மாறியிருக்கிறது, சுடுகாடுகளாக மாறியிருக்கிறது, கொலைக்களமாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை குண்டுகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன, கார் குண்டுகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன, தங்களுக்கு மத்தியில் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்திலே அகதிகளில் 80% முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் கொல்லப்படக்கூடியவர்களில் 95% முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஒற்றுமையை இழந்துவிட்டோம். ஒரு நாட்டிலே முஸ்லிம்கள் சூறையாடப்படுகிறார்கள், கொள்ளையடிக்கப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், உடைமைகள் அழிக்கப்படுகின்றன. ஏனைய அரபு நாடுகள், ஏனைய இஸ்லாமிய நாடுகள் அமைதியாக வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் எங்களுடைய ஆட்சி பறிக்கப்பட்டுவிடக் கூடாது, எங்களுடைய ஆட்சியை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த பெட்ரோலிய வளத்தின் மூலமாக நாங்கள் அனுபவிக்கும் ஆடம்பரத்தையும் ஆட்சியையும் சுகபோகங்களையும் நாங்கள் இழந்துவிடக் கூடாது. அடுத்த முஸ்லிம்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, நாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற சுயநலம் முஸ்லிம் உலகத்திலே உருவாகி இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒற்றுமையை இழந்துவிட்டோம். உலகளாவிய ரீதியிலும் உள்நாட்டு ரீதியிலும் ஒற்றுமையை இழந்த சமூகமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் உலகத்திலே ஈமானின் மூலமாக சாதித்தார்கள், யகீனின் மூலமாக சாதித்தார்கள், அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையின் மூலம் சஹாபாக்கள் உலகத்திலே சாதித்து காட்டினார்கள். அதே நேரத்தில் அந்த சஹாபாக்கள் ஒற்றுமையை கை கொண்டவர்களாக, ஒற்றுமையான சமூகமாக, ஒருமைப்பாட்டை பேணியவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த காலமெல்லாம் உலகத்தின் மிக பெரும் சக்தியாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த சுன்னத் சஹாபாக்களுக்கு மாத்திரமல்ல, கியாமத்தினால் வரைக்கும் உலகத்திலே தோன்றி வாழும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் இந்த இரண்டையும் அடிப்படையாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக, யக்கீன் உள்ளவர்களாக, ஈமான் உள்ளவர்களாக, சாலிஹான அமல்களை வாழ்க்கையில் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால், ஒற்றுமையாக வாழ்வோமாக இருந்தால், உலகத்தின் மிக பெரும் சக்தியாக முஸ்லிம்கள் தலையிலிருந்து வாழலாம். சிறுபான்மையாக வாழும் இந்த நாட்டிலாக இருந்தாலும், ஏனைய நாடுகளிலாக இருந்தாலும் தலையிலிருந்து வாழலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமூகத்தை ஒற்றுமையோடு உலகத்திலே வாழ்வதற்கான அனைத்து வழிகளையும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு காட்டி தந்தருள்வாயாக. உன்னுடைய நம்பிக்கையை, அசைக்க முடியாத நம்பிக்கையை யா அல்லாஹ் உள்ளத்திலே நீ தந்தருள்வாயாக. உன்னுடைய நபியுடைய வாழ்க்கை முறைகளை சம்பூரணமாக ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நீ எங்களை மாற்றி அமைப்பாயாக. எமது வாழ்க்கையில் மார்க்கம் சொல்லக்கூடிய போதனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வாழ்க்கையின் அனைத்து கோணங்களிலும் பின்பற்றி நடக்கும் நல்ல முஸ்லிம்களாக யா அல்லாஹ் நீ எங்களை மாற்றி அமைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆக்கிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.